الحمد لله، الحمد لله رب العالمين، إله الأولين والآخرين، والصلاة والسلام على سيدنا وسيد الأولين والآخرين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين، أما بعد، فقد قال الله جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها. وقال النبي صلى الله عليه وسلم: لا إيمان لمن لا أمانة له، أو كما قال صلى الله عليه وسلم. غني تركري الله من الذي أرهله نمدي மார்க்கம் போற்றக்கூடிய குணங்களில் ஒன்று அமானிதத்தை பேணுவது. ஒரு மனிதன் வாய்மையான மனிதனாக, நம்பிக்கைக்குரிய மனிதனாக இருப்பது, பிறருக்கு நேர்மையோடு நடப்பது, நம்பிக்கைக்குரியவனாக இருப்பது, இதை அமானிதம் என்று சொல்கிறோம். ஆக அமானிதத்தை பேணுவது நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய, நம்முடைய மார்க்கம் போற்றக்கூடிய குணங்களில் ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவத்திற்கு முன்னாலேயே மக்கள் அவர்களுக்கு தந்த பட்டம் அஸ்ஸாதிகுல் அமீன், நேர்மையாளர் என்றும் நம்பிக்கைக்குரியவர் என்றும். பெருமானாருக்கு அவர்கள் நபியாக ஆகுவதற்கு முன்னால் அவர்கள் பெற்ற பட்டத்திற்கு பெயர் அமீன், அவர்கள் நேர்மையாளராக வாய்மையாளராக இருந்தார்கள். அதே போலதான் ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடத்திலே பெருமானார் கேட்டார்கள், இந்த குர்ஆன் மூலமாக நீங்கள் பெற்ற அருள் என்னன்னு கேட்டாங்க. ஹஜரத் ஜிப்ரீலிடம் பெருமானார் கேட்டார்கள், இந்த குர்ஆன் மூலமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரயோஜனத்தை பெற்றிருக்கிறார்கள், இந்த குர்ஆனை கொண்டு நீங்கள் பெற்ற பலன் என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் முன்னால் எத்தனையோ நபிமார்களுக்கு வேதங்களை கொண்டு வந்திருக்கிறேன், அல்லாஹுடைய புறத்திலிருந்து வஹியை நான் கொண்டு வந்திருக்கிறேன், ஆனால் எந்த வேதத்திலும் அல்லாஹ் என்னை பற்றி குறிப்பிட்டதில்லை, உங்களுக்கு அருளப்பட்ட இந்த குர்ஆனில் தான் அல்லாஹ் என்னை பற்றி சொல்லும் போது முதாஇன் ஸம்ம அமீன். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்கிறான், அவர் வாய்மையாளர், அவர் நம்பிக்கைக்குரியவர் என்று ஜிப்ரீலை அல்லாஹ் அமீன் என்று சொல்கிறான். ஆக இதிலிருந்து ஒரு மனிதன் அவன் பெறுகிற பட்டங்களில் சிறந்த பட்டம் நம்பிக்கைக்குரியவன் என்கிற பட்டத்தை பெறுவது. ஒரு கவுன்சிலராக இருப்பது என்கிற பட்டம் அல்ல, ஒரு எம்எல்ஏ எம்பியாக இருப்பதுங்கிற பட்டம் அல்ல, நம்பிக்கைக்குரிய மனிதன், வாய்மைக்குரிய மனிதன். இந்த பட்டத்தை எவன் பெறுகிறானோ அவன்தான் மிகச்சிறந்த பட்டத்தை பெற்றவன், அவன்தான் மிக சிறந்த மனிதன். ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்டார்கள், சென்ற வாரம் கூட அந்த ஹதீஸை சுருக்கமாக சொன்னேன், சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க உங்களில் ஒவ்வொருவருடைய ஆசையையும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு சஹாபி சொல்லுவாங்க, என்னுடைய மாளிகை நிரம்ப தங்கமாக இருந்து அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் செலவு செய்ய ஆசைப்படுகிறேன்னு சொன்னாங்க. இன்னொரு சஹாபியும் அதுபோன்று சொல்லுவாங்க. எல்லாருடைய விருப்பத்தையும் கேட்டுவிட்டு ஹஜரத் உமர் சொல்வார்கள், என்னுடைய ஆசை என்னவென்று சொன்னால், இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் அபு உபைதாவை போல நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அபு உபைதான் ஒரு சஹாபி இருந்தாங்க. பெருமானார் அவருக்கு அளித்த பட்டம் அமீனுஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய வாய்மையாளர், இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர் என்று அபு உபைதாவிற்கு பெருமானார் ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அப்போ ஹஜரத் உமர் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் அபு உபைதாவை போல வாய்மையானவனாக நம்பிக்கைக்குரியவனாக இருப்பதுதான் என்னுடைய விருப்பம் என்று ஹஜரத் உமர் அவர்கள் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாய்மையை பற்றி, அமானிதத்தை பற்றி பெருமானார் சொன்னாங்க, நாளை மறுமையிலே சிராத்துல் முஸ்தகீம் பாலம், ஒவ்வொரு மனிதனும் அதை கடந்தாக வேண்டும். அந்த சிராத்துல் முஸ்தகீம் அந்த பாலத்தினுடைய இரு ஓரங்களிலும் இரு புறங்களிலும் அல்லாஹாலா ரெண்டு செயல்களை நிறுத்தியிருப்பான். ஒன்று அமானிதம், அமானிதம் அதுக்கு அல்லாஹ் ஒரு உருவத்தை கொடுத்து சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலத்தினுடைய ஒரு முனையில் அது இருக்கும். இன்னொரு பக்கம் அல்லாஹாலா உறவு, உறவுகளை அரவணைப்பதுன்னு சொல்கிறோமே, இதற்கு அல்லாஹ் ஒரு உருவத்தை கொடுத்திருப்பான். சிராத்துல் முஸ்தகீமுடைய அந்த பாலத்தினுடைய இரு புறங்களிலும் ஒரு புறத்திலே அமானிதம், இன்னொரு புறத்திலே உறவு முறை. ஒவ்வொரு மனிதன் அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து செல்லும் போதும் இந்த ரெண்டும் அவனிடத்தில் கேட்கும், எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ சரியாக நிறைவேற்றினாயா? அமானிதம் சொல்லும், எனக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ நிறைவேற்றினாயா என்று கேட்கும். அதற்கு அவன் சரியாக பதிலளிக்கவில்லையானால் நரக படுகுடியிலே விழுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முறை ஒரு சஹாபி பெருமானார்கிட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மத்தஸ்ஸா, கியாமத் எப்போது வரும், கியாமத் எப்போது வரும்னு கேட்டான். பெருமானார் சிறிது நேரம் தலை குனிந்து அமைதியாக இருந்தான். அவர் கேட்ட கேள்விக்கு பெருமானார் உடனே பதில் சொல்லலை. இப்போ சஹாபாக்கள்லாம் பார்க்குறாங்க, கியாமத்து எப்போது வரும்னு கேட்கப்பட்டது, நபி அவங்க பதில் பேசாமல் மௌனமாக இருக்கிறாங்களே. அப்போ சில பேர் சொன்னாங்க, ஒருவேளை பெருமானாருக்கு இந்த கேள்வி பிடிக்கலையே, என்னமோ தெரியல, சில கேள்விகளை நபி அவர்கள் விரும்ப மாட்டாங்க, சில கேள்விகளை பிரியப்பட மாட்டாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கேள்வி விருப்பம் இல்லையோன்னு சில பேர் சொன்னாங்க. சிலர் சொன்னாங்க, ஒருவேளை நபி அவர்கள் இந்த அவர் கேட்டது காதில் விழலையோ, கேட்டது காதில் விழலையோன்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் சஹாபாக்கள் பேசி கொண்டிருக்கும் போதே பெருமானார் தலையை உயர்த்தி கேட்டாங்க, ஐன சாயில், இந்த கேள்வியை கேட்டது யார், கியாமத்து எப்போது வரும் என்று கேள்வி கேட்டவர் யாருன்னு கேட்டாங்க. இப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, யாரை சொல்லதான், நான் தான் கேட்டேன். இப்போ நபி சொன்னாங்க, கியாமத்து எப்போது வரும் என்றால், இதா துய்ய அத்தில் அமானதுஃபந்ததிருசா, எப்போது மக்களிடம் அமானிதம் எடுபட்டு விடுமோ, மக்களிடம் நம்பிக்கைக்குரிய தன்மை எடுபட்டு விடுமோ, அப்போது கியாமத்தை எதிர்பாருங்கள். இது அபுய்ய அத்தில் அமானா, எப்போது அமானிதம் மக்களிடம் போய்விடுமோ, அமானிதம் மக்களிடம் எடுபட்டு விடுமோ, ஃபந்ததிரிஸா, அப்போது கியாமத்தை எதிர்பாருங்கள். அந்த சஹாபி கேட்டாங்க, கைஃபையதா அத்துஹா யா ரசூலல்லாஹ், அமானிதத்தை வீணாக்குதல், அமானிதத்தை பாலாக்குதல் என்றால் என்ன என்று கேட்டபோது பெருமானார் சொன்னார்கள், இதா உஸ்திதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, ஒரு பொறுப்பு, ஒரு அதிகாரம் தகுதியற்றவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிற போது அமானிதம் பாடாகும். தகுதியற்றவர்களிடம் ஆட்சி அதிகாரம், தகுதியற்றவர்களிடம் பொறுப்பு, தகுதியற்றவர்களிடம் பதவி வருகிற போது மறுமை எதிர்பாருங்கள், உலக அழிவை எதிர்பாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த அடிப்படையிலே அமானிதம் என்பது நம்முடைய மார்க்கம் ஒவ்வொரு விஷயத்திலும் வலியுறுத்துகிறது. அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அல்லாஹ் உங்களுக்கு ஆணையிடுகிறான், நீங்கள் அமானிதங்களை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும், அமானிதத்தை உரியவர்களிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு ஆணையிடுகிறான். பெருமானார் சொன்னார்கள், லா ஈமான லிமன் லா அமானத லஹு, யாரிடம் அமானிதம் இல்லையோ அவரிடம் ஈமான் இல்லை என்று சொன்னான். இப்போ அந்த வகையில் அமானிதம் என்றால் என்ன? இன்றைக்கு நாம் அமானிதத்தினுடைய பல்வேறு வடிவங்களை தெரிய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அமானிதம் என்பது நாம் விளங்கி வைத்திருக்கிறோம், நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளில் அமானிதமாக இருப்பது, இதில் நிச்சயமாக அமானிதம் இருக்க வேண்டும். ஆனால் அமானிதம் என்பது இதில் மட்டுமல்ல, அமானிதத்தை நம்முடைய உலமாக்கல் எதிலெல்லாம் ஒரு மனிதன் அமானிதத்தை பேண வேண்டும் என்று சொல்கிற போது பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டாங்க. அதில் ஒன்று தான் அல் அமானத்து ஃபில் இபாதாத், வணக்க வழிபாடுகளில் அமானிதம். நாம் அல்லாஹ்விடம் வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கிறோம், அல்லாஹ்விடம் வாக்குறுதி தந்திருக்கிறோம், உன்னை வழிபடுவோம், உன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவோம் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம். எனவே ஒரு மனிதன் இபாதத்துகளை நிறைவேற்றாமல் இருந்தால் அவன் அல்லாஹ்விடம் கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்கிறான், அல்லாஹ்விடம் கொடுத்த அந்த வாக்குறுதியை மீறுகிறான். எனவே இபாதத்துகளில் அமானிதம், தொழுகை உள்ளிட்ட கடமைகள் எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுவதிலும் அமானிதம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, தொழுகையை சரியாக நிறைவேற்றுவதும் அமானிதம். தொழுகையை சரியாக நிறைவேற்றுவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையாக ருகு சுஜூது செய்யாதவர்களை அமானித மோசடி செய்தவர்கள் என்று வர்ணித்தார்கள். யார் ஒழுங்காக தொழுகையிலே ருக்கு சுஜூது செய்வதில்லையோ அவர்களை பற்றி பெருமானார் சொன்னார்கள், இவர்கள் தொழுகையினுடைய அமானிதத்திலே துரோகம் செய்தவர்கள் என்று சொன்னாங்க. மேலும் யார் ருக்குவிலும் சுஜூதிலும் இமாமை முந்துகிறார்களோ, பல பேர் இமாம் அசைவதற்கு முன்னால், இமாம் குனிவதற்கு முன்னால் குனிந்து விடுகிறார்கள். பெருமானார் சொன்னாங்க, யார் இமாமுக்கு முன்னால் தொழுகையிலே குனிகிறாரோ அவரும் தொழுகையிலே மோசடி செய்து விட்டார்னு சொன்னாங்க. ஆக இப்படி இபாதத்துகள், அதிலே அமானிதம் இருக்கிறது. அதே போல தான் அல் அமானத்து ஃபில் ஜவாரே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற உறுப்புகள், அல்லாஹ்வான் நமக்கு தரப்பட்ட இந்த உறுப்புகள், இவை ஒவ்வொன்றிலும் அமானிதம் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு பார்வையை தந்திருக்கிறான், இந்த பார்வையை கொண்டு நல்ல விஷயங்களை பார்த்தால் அவர் அமானிதத்தை கடைபிடித்தவர், இந்த பார்வையை கொண்டு தவறான விஷயங்களை பார்த்தார், பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்த்தார், அவர் இந்த கண்ணுக்கு செய்ய வேண்டிய அந்த அமானிதத்தில் மோசடி செய்தவராக ஆவார். தவறான ஒன்றை பார்த்தால் அவர் அமானித துரோகம் செய்து விட்டார். அப்படியானால் நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும், இந்த கண்ணை கொண்டு எவ்வளவு தவறான விஷயங்களை பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளில் வரக்கூடிய தகாத படங்கள், அந்நிய பெண்களுடைய அந்த படங்கள், தினசரி தொலைக்காட்சியிலே பார்க்கக்கூடிய தவறான பார்வைகள், ஒவ்வொரு நாளும் இந்த கண்ணுக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த அமானிதத்தில் மோசடி செய்து கொண்டே இருக்கிறோம். ஆக இந்த உறுப்புகள் அனைத்துமே அமானிதம், ஒவ்வொன்றிலும் அமானிதம் இருக்கிறது. இந்த அமானிதத்தை ஒரு மனிதன் பேண வேண்டும். அதே போலதான் அமானிதத்தினுடைய மற்றொரு வகை அல் அமானத்து ஃபீ ஹிஃப்திஸ் அஸ்ரார், ரகசியங்களை பேணுவதில் அமானிதம். இன்றைக்கு பார்க்குறோம் இந்த ரகசிய பேணுதல் என்பது கிடையாது. பெருமானார் இந்த அளவுக்கு சொன்னாங்க, ஒரு மனிதர் உங்களிடம் பேச வருகிறார், பேச வருகிற போது அவர் இங்கும் அங்கும் திரும்பி பார்க்கிறார், யாராவது நிற்கிறாங்களான்னு திரும்பி பார்க்கிறார், திரும்பி பார்த்து விட்டு உங்களிடம் பேசினால் அப்போ இந்த செய்தி யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் அவர் திரும்பி பார்க்கிறார். எனவே இந்த செய்தியை நீங்கள் பிறரிடத்தில் சொல்வதும் நம்பிக்கை துரோகம். ஒருவர் உங்களிடத்திலே ஒரு விஷயத்தை சொன்னால் அதை அவர் ரகசியமாக சொன்னால் அந்த ரகசியத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரகசியங்களை பேணுவது அமானிதம், அந்த ரகசியங்களை உடைப்பது அமானித மோசடி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல அமானிதத்தினுடைய ஒரு வகைதான் அல் அமானத்து ஃபில் பைய, வியாபாரத்தில் அமானிதம். இன்றைக்கு நாம் அதிகமாக வியாபாரிகளாக இருக்கிறோம், அதிகமாக வியாபாரம் செய்கிறோம், வியாபாரத்திலும் அமானிதம் இருக்கிறது. வியாபாரத்தில் அளவையில் மோசடி செய்வது, நிறுவையில் மோசடி செய்வது, இது நம்பிக்கை துரோகம், இது அமானித துரோகம். அல்லாஹ் திருமறையிலே இவர்களை சபிக்கிறான், வைலுல்லில் முத்தஃபிஃபீன், யார் அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்கிறார்களோ அவர்களுக்கு கேடு என்பதாக அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். எனவே ஒரு வியாபாரி அளவை நிறுவையிலே மோசடி செய்யாமல் இருப்பது, அந்த பொருளுடைய தரத்தை உண்மை தரம் என்னவோ அதை குறிப்பிடுவது, அந்த பொருளுடைய குறையை மறைக்கக்கூடாது, என்ன குறை இருக்கிறதோ அதை வெளிப்படுத்தணும். அது மட்டுமல்ல, ஒரு பொருளை வாங்குகிறார், ஒரு பொருளை வாங்குகிறார், அருகில் நீங்கள் இருக்கிறீர்கள், அந்த பொருளில் உள்ள குறை உங்களுக்கு தெரியும் என்றால் அந்த குறையை சொல்வது உங்களுடைய கடமை. ஒரு முறை ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடமிருந்து ஒரு ஒட்டகத்தை வாங்குகிறார், ஒருவர் இன்னொருவரிடமிருந்து ஒரு ஒட்டகத்தை வாங்குகிறார். அந்த இடத்துல பெருமானாருடைய தோழர்களில் வாசிலா என்று ஒரு சஹாபி, வாசிலா இப்னுல் அஸ்கா இந்த வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்கிறான். அந்த ஒட்டகத்தை வாங்கக்கூடிய நபரிடம் சென்று கேட்டாங்க, இந்த ஒட்டகத்தை நல்லா பார்த்து வாங்கினீங்களான்னு கேட்டாங்க. இப்போ அவர் சொன்னார், நல்லா பார்த்து வாங்கியிருக்கிறேன், இந்த ஒட்டகம் நல்ல கொழுகொழுன்னு இருக்குது, நல்ல பருமனாக இருக்கிறது, நான் பார்த்து தான் வாங்கியிருக்கிறேன்னு சொன்னாங்க. வாசிலா கேட்டாங்க, ஒட்டகத்தை எதற்காக வாங்குறீங்க? இறைச்சிக்காக வாங்கினீர்கள் என்று சொன்னால் நீர் வாங்கியது சரிதான், அப்படி இல்லாமல் பயணத்திற்காக சவாரி செய்வதற்காக வாங்கினீர்கள் என்று சொன்னால் இந்த ஒட்டகம் அதற்கு தகுந்ததல்ல. இப்போ வாங்கின அந்த சஹாபி சொன்னாங்க, நான் இந்த ஒட்டகத்தை வாங்கி இதன் மீது ஏறி சவாரி செய்து ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக வாங்கினேன். வாசிலா சொன்னாங்க, அப்படியானால் இந்த ஒட்டகம் சவாரிக்கு தகுந்த ஒட்டகம் அல்ல, இதை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அந்த ஒட்டகத்தை விற்றவருக்கு சரியான கோபம், திரும்பி சொன்னாங்க, என்னுடைய வியாபாரத்தை கெடுத்து விட்டீரேன்னு சொன்னாங்க. அதற்கு வாசிலா சொன்னார்கள், பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள், லா யஹில்லு லி அஹதின் அன் யபீஅ ஷைஅன் இல்லா பையன பிமாஃபி, ஒரு பொருளை விற்கும் போது அதில் என்ன குறை இருக்கிறதோ அந்த குறையை சொல்லித்தான் இருக்க வேண்டும். அதே போலதான் அந்த குறையை யார் அறிந்திருக்கிறாரோ, யாருக்கு அதிலே குறை இருப்பது தெரியுமோ அவர் அந்த குறையை சொல்வது அவருடைய கடமைன்னு சொன்னாங்க. எனவே இந்த ஒட்டகம் சவாரிக்கு தகுந்த ஒட்டகம் அல்ல, அதனால் நான் இதை எடுத்து சொன்னேன்னு சொன்னாங்க. இப்போ அதனால் வியாபாரத்தில் நேர்மை, வியாபாரத்தில் அமானிதம், வியாபாரத்தில் தூய்மை, அந்த பொருளுடைய தரத்தை இல்லாத தரத்தை சொல்வது, அந்த பொருளுடைய தெரியாத தன்மைகளை சொல்வதெல்லாம் வியாபாரத்தில் செய்கிற மோசடி. இன்றைக்கு நாம் பரக்கத்தில்லை பரக்கத்தில்லை என்று நாம் புலம்புகிறோம். என்ன காரணம்? நம்முடைய வியாபாரத்திலே அமானிதம் இல்லாத காரணத்தினாலே இன்றைக்கு இந்த தன்மை. அதே போல தான் கூட்டு வியாபாரம், மார்க்கம் அதை ஆதரிக்கிறது, முதாரபா என்று சொல்லுவாங்க, கூட்டு வியாபாரம் இருக்கிறது. அது சஹாபாக்கள் காலத்திலிருந்து நடந்து வருகிறது. இமாம்களும் ஒருவர் மற்றவரோடு சேர்ந்து கூட்டு வியாபாரம் செஞ்சாங்க, ஆனால் இன்னைக்கு அந்த கூட்டு வியாபாரத்தில் நம்பிக்கை இல்லை. ஒருவர் மற்றவருக்கு துரோகம், ஒருவர் மற்றவருக்கு மோசடி செய்கிற காரணத்தினாலே வியாபாரத்தை தொடங்கிய சில நாட்களிலே முறிவு. ஆக இப்படி வியாபாரத்திலும் ஒரு அமானிதத்தை நம்முடைய மார்க்கம் போதித்திருக்கிறது. இந்த வகை அமானிதங்களிலே ஒன்றுதான் அல் அமானத்து ஃபில் வதாயா, எது நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டதோ, எந்த பொருள் நம்மிடம் தரப்பட்டதோ அந்த பொருட்களை உரியவர்களிடம் சேர்ப்பிப்பது, இது அமானிதங்களில் மிகப்பெரிய அமானிதம். நம்மிடம் தரப்பட்ட அந்த பொருளை சேர்ப்பது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமானிதம் குறித்து தம்முடைய இறுதி பேச்சு வரை பேசிக் கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய கடைசி ஹஜ்ஜினுடைய அந்த அரஃபா மைதானத்தினுடைய அந்த ஹுத்பாவிலே பெருமானார் சொன்னார்கள், மன் கானத் இந்தஹு வதீஅத்துன் ஃபல்யுஅத்திஹா, யாரிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் இருக்கிறதோ அந்த அமானிதத்தை இப்போதே நிறைவேற்றி விடட்டும் என்று தம்முடைய கடைசி உரையிலும் பெருமானார் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமானிதத்தை நிறைவேற்றுவதிலும் நமக்கு அழகிய முன்மாதிரியாக இருந்தார்கள். நாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த சம்பவத்தை. பெருமானார் ஹிஜ்ரத்துடைய நேரம், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்கிற நேரம், கடைசியாக காபத்துல்லாவை பார்க்கிறார்கள். அவருடைய உள்ளத்திலே ஒரு ஆசை வருகிறது, இந்த காபாவை திறந்து உள்ள ரெண்டரை கா தொழலான்னு சொல்லி ஆசைப்பட்டான். காபத்துல்லா உள்ளே போய் தொழுகிறது அந்த காலத்தில் இருந்துச்சு. அப்போ காபாவை திறந்து உள்ளே தொழலான்னு ஆசைப்பட்டான். இப்போ காபத்துல்லாவுடைய சாவி உஸ்மான் இப்னு தல்ஹா என்பவரிடத்தில் இருக்கிறது. அவர் அப்போது முஸ்லீம் ஆகவில்லை. பெருமானார் அந்த உஸ்மான் இப்னு தல்ஹாவிடம் சென்று கேட்டாங்க, கொஞ்சம் எனக்காக திறந்து விடுங்க, இந்த சாவி எனக்காக கொடுங்க, நான் இரண்டு ரக்கா தொழுது கொள்கிறேன்னு சொன்னாங்க. உஸ்மான் தர மறுத்து விட்டார், அவர் தர முடியாது என்று சொல்லிவிட்டார். அப்போது பெருமானார் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள், நீங்கள் இருக்கும் இடத்திலே நான் இருப்பேன். அதாவது இந்த சாவி என்னிடம் வரக்கூடிய ஒரு காலம் வரும் என்று பெருமானார் சொல்லிவிட்டு போயிட்டாங்க, ஹிஜ்ரத் செஞ்சிட்டாங்க. பிறகு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கையிலே காபாவுடைய சாவி வருகிறது. பெருமானார் காபாவை திறந்து உள்ளே சென்று அதை சுத்தம் செய்தார்கள், உள்ளே தொழுதார்கள். தொழுது முடித்த பிறகு இந்த காபத்துல்லாவுடைய சாவி யாருக்கு சொந்தம், இந்த காபாவுடைய சாவி யாரிடம் இருப்பது என்கிற ஒரு பிரச்சனை வருகிறது. இப்போ அலியுபின் ஹஜ்ரத் அலி ரலானு சொன்னாங்க, யார சொல்லதா இந்த பொறுப்பை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, காபாவுடைய சாவியை எங்களிடம் ஒப்படையுங்கள், அதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம்னு சொன்னாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னாங்க, எங்களிடம் கொடுங்கள், நாங்கள் பார்த்து கொள்கிறோம். பெருமானார் அந்த சபையில் அப்படியே எல்லாத்தையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு கேட்டாங்க, ஐனா உஸ்மான் இப்னு தல்ஹா, உஸ்மான் இப்னு தல்ஹா எங்கேன்னு கேட்டாங்க. ஏற்கனவே இந்த சாவி யாரிடம் இருந்ததோ, யார் பெருமானாருக்கு தர முடியாதுன்னு சொன்னாரோ, அந்த உஸ்மான் இப்னு தல்ஹாவை பெருமானார் தேடினாங்க. அவர் அங்கே இல்லை, அவர் அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். கொண்டு வரப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஸ்மானை பார்த்து கேட்டாங்க, உஸ்மானே உமக்கு ஞாபகம் இருக்கிறதா, இந்த இடத்திலே நான் சொன்ன வார்த்தை, ஒரு நேரம் வரும், நீங்கள் இருக்கிற இடத்திலே நான் இருப்பேன் என்று சொன்னேன், அது ஞாபகம் இருக்கிறதா? உஸ்மான் இப்னு தல்ஹா சொன்னார், எனக்கு ஞாபகம் இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே. உடனே பெருமானார் அவர்கள் அவருடைய கையிலே அந்த சாவியை கொடுத்து விட்டு சொன்னார்கள், குதுஹா ஹாலிதத்தன் சாலிதத்தன், கியாமத்து வரை இந்த சாவி உம்முடைய குடும்பத்தாரிடம் தான் இருக்கும், கியாமத்து வரை இந்த சாவி உங்களுடைய குடும்பத்தில் தான் இருக்கும். இன்றைக்கும் காபத்துல்லாவுடைய அந்த சாவி சவுதி மன்னரிடம் அல்ல, சவுதி அரசாங்கத்திடம் கிடையாது, அந்த உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய குடும்பத்தாரிடம்தான் அந்த சாவி இருந்து கொண்டு வருகிறது. பெருமானார் சொன்னாங்க, இது அவருடைய அமானிதம், அவரிடத்தில் நான் சேர்த்து விட்டேன், இது உம்முடைய பாரம்பரியத்தில் தான் இந்த சாவி கியாமத்து வரை இருக்கும் என்று சொன்னாங்க. ஆக ஒரு இஸ்லாத்தை ஏற்காத அந்த நபரிடம் கூட அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அமானிதத்தை பேணி நடந்தார்கள். ஆக ஒப்படைக்கப்பட்ட அந்த பொருளை உரியவரிடம் சேர்ப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் சென்ற சமுதாயத்திலே வாழ்ந்த பனு இஸ்ராயிலிகளுடைய ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. நபிவங்க இது மாதிரி கடந்த கால சம்பவங்களை சொல்லுவாங்க, எதற்காக, ஒரு படிப்பினைக்காக சொல்லுவாங்க. அமானிதத்தை பேணுவதில் முற்காலத்து மக்கள் எப்படி இருந்தாங்க, அப்போ சொன்னாங்க, நபி அவர்கள் ஒரு மனிதருக்கு கடன் தேவைப்படுகிறது. அவர் தன்னுடைய நண்பரிடத்தில் சென்று ஒரு 1000 பொற்காசுகள், ஒரு 1000 தீனார்கள், தீனார்னா பொற்காசுகள், அது சாதாரணமான காசு அல்ல, ஒரு 1000 பொற்காசுகள் எமக்கு கடன் ஆகக்கூடும்னு கேட்குறான். அப்போ அந்த நபர் சொல்கிறாரு, நான் எப்படி உங்களுக்கு கடன் கொடுக்கறது, யாரையாவது சாட்சியாக அழைச்சிட்டு வாங்க, யாரையாவது சாட்சிக்கு கூட்டுட்டு வாங்க. அவர் சொல்கிறார், எனக்கு சாட்சியாக யாருமே இல்லை, கஃபா பில்லாஹி ஷஹீதா, நான் அல்லாஹ்வை சாட்சியாக ஆக்கிறேன், நான் யாரையும் மனிதர்களில் சாட்சியாக என்னால் கொண்டு வர முடியாதுன்னு சொல்கிறார். உடனே அந்த நபர் சொல்கிறாரு, அப்படியானால் உமக்காக யாரையாவது பொறுப்பேற்கக்கூடிய நபர், நீர் கடனை தர முடியலன்னு சொன்னால் உமக்காக பொறுப்பேற்கக்கூடிய நபர் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், இல்லை, எனக்கு அப்படிப்பட்ட பொறுப்பு இருக்கக்கூடிய யாரும் இல்லை, கஃபா பில்லாஹி வக்கீலா, நான் அல்லாஹ்வையே எனக்கு பொறுப்பாளனாக ஆக்குகிறேன். இதை சொன்னதும் அந்த நபரால் மறுக்க முடியல. சரி, 1000 தீனார்கள், 1000 பொற்காசுகளை எந்த சாட்சியும் இல்லை, எந்த பொறுப்பாளரும் இல்லை, கடனாக கொடுத்துறார். ஏன்னா அல்லாஹ்வை சாட்சியாக ஆக்கிட்டார், அல்லாஹ் பொறுப்பாளராக ஆக்கிட்டார். அவர் கேட்ட 1000 பொற்காசுகளை கொடுத்துறார். இவரும் அந்த பொற்காசுகளை வாங்கிட்டு போயிடுறாரு. ஒரு குறிப்பிட்ட தவணைக்கு அதை செலுத்தி விடுறேன்னு சொல்கிறார். அந்த கடனை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வருகிறது. அந்த 1000 பொற்காசுகள், 1000 தீனார்களை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வருகிறது. பாருங்கள், கடனும் ஒரு அமானிதம், கடன் ஒரு பெரிய அமானிதம், கடன் என்னங்க மிகப்பெரிய அமானிதம் அது. அப்போது அவர் 1000 தீனார் வாங்கி அதை உரிய நேரத்தில் நிறைவேற்ற வேண்டிய நேரம் வருகிறது. 1000 தீனாரை ரெடி பண்ணிடுறாரு. அந்த யார்கிட்ட கடன் வாங்கினாரோ அவர் ஒரு கடலுக்கு அப்பால் இருக்கிறார், அந்த சமுத்திரத்தை தாண்டி தான் போகணும். உடனே இவர் 1000 தீனாரை ரெடி பண்ணிட்டு வந்தால் அவர் பயணிப்பதற்கு எந்த வாகனமும் கிடைக்கல, பயணிப்பதற்கு எந்த கப்பலும் கிடைக்கல. ரொம்ப கவலைப்படுறார், யா அல்லாஹ் நான் இந்த கடனை இன்ன தேதியில் தருவதாக சொல்லியிருந்தேன், இந்த தவணையில் தருவதாக சொல்லியிருந்தேன், ஆனால் இந்த கடலை தாண்டி செல்வதற்கு என்னிடம் எந்த வாகனமும் இல்லைன்னு சொல்லி அந்த 1000 தீனாரை என்ன செய்கிறாருன்னா ஒரு கட்டை, மரக்கட்டை எடுத்து அந்த மரக்கட்டையை குடைந்து அதற்குள் இந்த 1000 பொற்காசுகளை வைத்து அதை ஒரு துணியில் கட்டி சொல்கிறார், யாரெல்லாம் நான் ஒன்று தான் சாட்சியாக ஆக்கியிருக்கிறேன். அவர் சாட்சி கேட்டார், என்ற சாட்சி கிடையாது. அவர் பொறுப்பாளர் கேட்டார், நான் ஒன்று தான் பொறுப்பாளியாக ஆக்கியிருக்கிறேன், எனவே உன்னை சாட்சியாக ஆக்கி உன்னை பொறுப்பாளராக ஆக்கி இந்த 1000 தீனாரை நான் அவற்றை கடன் வாங்கியிருக்கிறேன், எனவே இதை சேர்ப்பிப்பது உன்னுடைய கடமைன்னு சொல்லி அந்த மரத்து கட்டையை குடைந்து அதில் 1000 தீனார்களை வைத்து அதை பாதுகாப்பாக கட்டி கடலில் வீசிடுறார், கடலில் வீசிடுறார். அந்த கடன் கொடுத்த நபர் யதார்த்தமாக, இது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், இது கதை அல்ல, கற்பனை அல்ல, சஹீஹுல் புகாரி என்கிற ஆதாரபூர்வமான நூலில் வரக்கூடிய ஹதீஸ் இது. அந்த கடன் கொடுத்த நபர் யதார்த்தமாக ஒரு நாள் கடற்கரைக்கு வருகிறார். வந்தால் ஏதோ ஒரு பொருள் ஒதுங்குகிறது கரையில். இப்போ என்னன்னு எடுத்து பார்க்குறாரு, உள்ள 1000 பொற்காசுகளும் இருக்கிறது, அத்துடனே ஒரு கடிதமும் இருக்கிறது. அந்த கடிதத்தை எடுத்து பார்க்கிறார். அந்த கடிதத்தில் இந்த கடன் வாங்கிய நபர் தான் எழுதியிருக்கிறார், உங்களிடம் வாங்கிய கடனை கொடுப்பதற்காக நான் வாகனத்தை தேடினேன், எனக்கு சவாரி செய்வதற்கு கப்பல் எதுவும் கிடைக்கல, அதனால் இந்த மரக்கட்டையில் வைத்து நான் தூக்கி வீசியிருக்கிறேன், இது உங்களிடம் கிடைக்கும் போது என்னுடைய கடனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி அந்த கடிதம் எழுதியிருக்கிறது. அவரும் அதை எடுத்துக்கொள்கிறார், அவரும் அதை எடுத்துக்கொள்கிறார். சரி, அவருடைய நம்பிக்கையை பாருங்கள், கடன் வாங்கியவருடைய அந்த அமானித பொறுப்பு என்னதான் இருந்தாலும் கடலில் நாம் தூக்கி வீசணும், இது அவருக்கு கிடைச்சிதா கிடைக்கலையான்னு தெரியல. இன்னொரு 1000 தீனாரை ரெடி பண்ணி கொண்டு கப்பல் கிடச்ச உடனே கப்பலில் பயணித்து அவரை சந்திக்க வர்றார். வந்து நேராக அவர் வீட்டுக்கு போய் தான் அந்த கடலில் தூக்கி எறிஞ்ச எதையுமே சொல்லலை, இந்தாங்க உங்களுக்கு தர வேண்டிய 1000 தீனார்னு சொல்லி கொடுக்குறார், உங்களுக்கு தர வேண்டிய 1000 தீனார் பிடிங்கன்னு சொல்லி கொடுக்குறார். அந்த காலத்தினுடைய மனிதர்கள் எவ்வளோ தூய்மையானவர்கள், கடன் கொடுத்தவரும் சரி இன்னொரு 1000 தீனார் கிடைக்குதுன்னு வாங்கி வைக்கல, சொன்னார் நீங்கள் எப்போதாவது கடலில் ஏதாவது ஒரு பொருளை தூக்கி போட்டிங்களான்னு கேட்டார். அப்போ அந்த கடன் வாங்கினவர் சொன்னார், ஆமாம் உண்மைதான், நான் 1000 தீனாரை ஒரு மரக்கட்டையில் வைத்து அதை ஒரு துணியில் கட்டி நான் தூக்கி வீசினேன், ஆனால் அது கிடைச்சிதான் கிடைக்கலையான்னு எனக்கு தெரியல, நாளைக்கு அல்லாஹ் கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும், எனவே அதையும் போட்டுவிட்டு பிறகு வாகனம் கிடைத்த பிறகு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் அப்படி அந்த 1000 தீனாரை கொடுக்கும்போது அவர் சொன்னார், நீங்கள் எரிந்த பொருளை அல்லாஹ் என்ற சேர்ப்பித்து விட்டான், அந்த 1000 தீனார் எனக்கு கிடைத்து விட்டது. அவர் ஏமாத்திருக்கலாம், அப்படிலாம் எதுவும் எனக்கு கிடைக்கல என்று இன்னொரு 1000 தீனாரை வாங்கியிருக்கலாம். ஆக பெருமானார் சொன்னார்கள், இந்த அமானிதம், இந்த நேர்மை, இந்த வாய்மை அல்லாஹுடைய உதவியை பெற்றுத்தரும் என்பதற்கு கடலிலே ஒரு பொருளை தூக்கி போட்டால் கூட அந்த பொருளை அல்லாஹ் உரியவரிடம் சேர்ப்பித்து விட்டான் என்று சொன்னாங்க. ஆக இத்தகைய அமானிதம், நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த பொருட்கள் அமானிதம். ஒரு குடும்பத்தில் ஒரு மூத்த சகோதரர் இருக்கிறார், இளையவர்கள் எல்லாம் சிறியவர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மூத்த சகோதரர் தன் தந்தையின் சொத்துக்களை பாதுகாப்பது, அந்த இளைய சகோதரர்களுக்கும் அந்த சொத்துக்கள் வந்து சேருகிற வரை அதை பாதுகாப்பது அவருடைய அமானிதம். இன்றைக்கு பல குடும்பங்களில் இந்த அமானித பொறுப்பு இல்லாததினால் எவ்வளவு துரோகங்கள் இழைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் இந்த அமானிதத்தை நமக்கு வலியுறுத்தினாங்க. காதிசியா என்கிற ஒரு போர் ஹஜரத் உமருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க போர். அந்த போருடைய தளபதியாக ஹஜரத் சாத் இப்னு அபி வக்காஸ் நியமிக்கப்பட்டாங்க. அதில் அந்த போர் வெற்றி கொள்ளப்பட்டு கிஸ்ரா மன்னனுடைய அவன் தலைக்கு அணியக்கூடிய அந்த தலை கவசம், அந்த மன்னனுடைய மாளிகையிலிருந்து பெறப்பட்ட வைர வைடூரியங்கள், இதெல்லாம் சாத் இப்னு அபி வக்காஸ் கைப்பற்றான். இதையெல்லாம் கைப்பற்றி ஒரு கிராமப்புற அரபியை அழைத்து சொன்னாங்க, இந்த மன்னனுடைய இந்த தங்கம், இந்த மன்னனுடைய வைர வைடூரியங்கள், அவன் அணியக்கூடிய இந்த உயர்ந்த கவசங்கள், இதையெல்லாம் மதீனாவில் இருக்கிற ஹஜரத் அமீருல் முமினின் உமர் அவங்ககிட்ட போய் சேர்ப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சாத் இப்னு அபி வக்காஸ் கொடுக்குறாங்க. சாதாரணமான அல்ல, இன்றைக்கு பல கோடிகள் மதிப்புள்ள பொருளை ஒரு தனி நபரிடம் கொடுத்து ஒப்படைக்கிறான். அந்த கிராமப்புற அரபி நேராக மதீனா வருகிறார்கள். வந்து ஹஜரத் உமரிடம் சாத் இப்னு அபி வக்காஸ் இதை உங்களிடம் ஒப்படைக்க சொன்னாங்கன்னு கொடுத்தாங்க. உமர் அவர்கள் பிரித்து பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, இவ்வளவு விலை மதிப்புள்ள பொருள்கள், வைர வைடூரியங்களும் விலை உயர்ந்த கற்களும் இருக்கிறது, இதை இவ்வளவு நம்பிக்கையோடு எடுத்து வந்திருக்கிறாயே என்று ஆச்சரியப்பட்டாங்க. சொன்னாங்க, நான் ஆட்சியாளராகிய நான் நேர்மையாக இருக்க போய் தான் என்னுடைய ஆட்சியின் கீழ் உள்ள மக்களும் நேர்மையாக இருக்கிறாங்க. ஆட்சியாளர் எப்படி இருக்கிறாரோ மக்களும் அப்படி இருப்பாங்க. மக்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி தான் ஆட்சி தலைவரும் இருப்பாங்க. இப்போ சொன்னாங்க இவ்வளோ வைர வைடூரியங்கள், இடையில் அவர் எங்கும் அதை திறந்து பார்க்கவில்லை, அதில் ஒரு சிறு அளவு கூட மோசடி செய்யவில்லை, அப்படியே கொண்டு வந்து அவர் சேர்த்ததாக இந்த சம்பவத்தை இமாம் புகாரி அவர்கள் தம்முடைய தாரீக் என்ற கிதாபில் பதிவு செய்கிறார்கள். ஆக இந்த அமானிதம் ஒரு காலத்தில் இருந்தது. பெருமானார் சொன்னாங்க கியாமத்தினுடைய அடையாளங்களில் முதல் அடையாளம் எதுன்னு சொன்னால் மக்களிடம் அமானிதம் இருக்கார், மக்களிடம் அமானிதம் எடுபடும், இதுதான் கியாமத்தினுடைய அடையாளங்களில் மிகப்பெரிய அடையாளமாக சொன்னாங்க. ஆக நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த பொருட்களை உரியவர்களிடம் சேர்ப்பிப்பது ஒரு அமானிதம். அமானிதத்தினுடைய கடைசி வகை நாம் ஏற்றுக்கொண்ட பொறுப்பில் அமானிதம். நாம் எந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறோமோ, ஒருவன் கணவனாக இருக்கிறான் என்று சொன்னால் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, தந்தையாக இருக்கிறான் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவர்களுக்கு அழகான பெயர்கள் வைப்பது, அவர்களுக்கு மார்க்கத்தை போதிப்பது, அவர்களை தீனுடைய அடிப்படையிலே வளர்ப்பது, ஒழுக்கமுள்ள கல்வியை கொடுப்பது, இதுவெல்லாம் ஒரு தந்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற பொறுப்பு. ஒரு பெண் மனைவியாக இருக்கிறார் என்று சொன்னால் அவள் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு பொறுப்பு. ஒவ்வொருவரும் தாம் எந்த பொறுப்பு ஏற்றிருக்கிறார்களோ அந்த பொறுப்பிலும் அமானிதம் இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் ஒரு பள்ளியினுடைய நிர்வாகி என்று சொன்னால் அவருக்கு ஒரு பொறுப்பு, அதிலே அமானிதம். ஒரு பள்ளியினுடைய இமாம் என்று சொன்னால் அவருக்கு ஒரு பொறுப்பு, அதிலே அமானிதம் இருக்கிறது. ஒரு மனிதன் ஆசிரியராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் அந்த மாணவர்களது பொறுப்பை அமானிதத்தோடு நிறைவேற்ற வேண்டும். அவர் வாங்கக்கூடிய சம்பளத்திற்கு அதற்குரிய நேரத்தை வீணடிக்காமல் சரியான முறையிலே பாடம் எடுக்கிறாரா, இது ஒரு அமானிதம். இது ஆக இந்த அமானிதத்திலே ஒரு மனிதன் எந்த பொறுப்பை அது சிறியதோ பெரியதோ ஏற்றுக்கொண்ட பொறுப்பிலும் அமானிதமாக இருப்பது. அந்த வகையிலே மனிதன் ஏற்கிற பொறுப்பிலே மிகப்பெரிய பொறுப்பு மக்களுக்கு அதிகாரியாக இருக்கிற மக்களுக்கு ஆட்சி செய்கிற பொறுப்பை ஏற்பது. ஆட்சி என்று சொன்னால் ஒரு பெரிய ஜனாதிபதியாக இருப்பதும் ஒன்றுதான், ஒரு பிரதமராக இருப்பதும், ஒரு முதலமைச்சராக இருப்பதும், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதும், ஒரு வார்டினுடைய கவுன்சிலராக இருப்பதும், இவை அனைத்தும் எல்லாமே பொறுப்புகள். இந்த பொறுப்புகள் குறித்து பெருமானார் சொன்னாங்க லா தஸ் அலில் இமாரா, பொறுப்புகளை கேட்டு வாங்காதீர்கள், பொறுப்புகளை கேட்காதீங்க. இன்றைக்கி நம்முடைய சகோதரர்கள் வீடு விடா வர்றாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க என்று கேட்டு வர்றாங்க. நபி சொன்னாங்க லா தஸ் அலில் இமாரா, பதவியை கேட்காதீங்க. இந்த பதவி பொறுப்புகளை பற்றி பெருமானார் அபூதர் என்கிற சஹாபியிடம் சொன்னாங்க யா அபாதர் இன்னஹா அமானத்துன், இந்த பொறுப்புகள், இந்த பதவி பொறுப்புகள் இன்னஹா அமானத்துன், இவைகள் அமானிதம். ஒ இன்னஹா ஹிஸ்யுன் வ நதாமத்துன் யௌமல் கியாமா, மறுமை நாளில் இந்த பதவி அதிகாரங்கள் எல்லாம் கைசேதமாக நஷ்டமாக வந்து சேரும் என்று சொன்னாங்க. யார் மக்களுக்கு அதிகாரியாக மக்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டாரோ அது மறுமையில் மிகப்பெரிய கைசேதமாக வந்து சேரும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வகையிலே ஒருவர் ஒரு பொறுப்புக்கு வர்றாருன்னா அந்த பொறுப்பிலே மிகப்பெரிய தூய்மை, மிகப்பெரிய வாய்மையை அவர் கடைபிடித்தாகணும். மக்கள் பணத்தில் எந்த மோசடியும் செய்யாமல் இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவனும் லுத்துபியாங்கிற ஒரு சஹாபி, அவரை ஜக்காத்தை வசூலிக்க அனுப்பி வைக்கிறார்கள். அந்த காலத்தில் ஜக்காத்தை வசூலிக்க அதிகாரிகள் இருப்பாங்க. இவனும் லுத்துபியாங்கிற அந்த சஹாபி ஜக்காத்து பணத்தை எல்லாம் வசூல் செய்து விட்டு வருகிறார். வந்த உடனே பெருமானார் சொன்னாங்க அவர்கிட்ட உள்ள அந்த ஜக்காத்துடைய அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி பைத்துல் மாலில் சேருங்கன்னு சொன்னாங்க. உடனே அந்த இபுனு துபியா சொன்னார் யார சொல்லுதா, இதில் கொஞ்சம் பைத்துல் மாலுக்குரியது, கொஞ்சம் மக்கள் எனக்கு ஹதியாவாக கொடுத்தான், பைத்துல் மாலுக்குரியது கொஞ்சம், கொஞ்சத்தை மக்கள் எனக்கு அன்பளிப்பு கொடுத்தார்கள் என்று சொன்னவுடன் பெருமானார் கடுமையாக கோபமுற்றாங்க. சொன்னாங்க ஆட்சி அதிகார பொறுப்பில் இருப்பவர்கள், அதிகாரியாக இருப்பவர்கள் மக்கள் தருகிற அன்பளிப்பை ஏற்பதும் லஞ்சம். ஒருத்தர் அதிகாரி, அது வார்டு கவுன்சிலராக இருந்தாலும் சரி, அவருக்கு அன்பளிப்பு கொடுக்கறது லஞ்சம். அது எதுக்காக அவருக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்க? இப்போ அன்பளிப்பு கொடுத்தா அடுத்து நம்ம வேலையாக போனால் கொஞ்சம் கவனிச்சுக்குவார், பத்து பேர் நின்னாலும் நம்ம 11வது ஆளாக நிற்போம், பாய் முன்னால் வாங்கன்னு கூப்பிடுவார். ஏன்னா அந்த ஹதியா, அந்த அன்பளிப்பு வேலை செய்யுது. இன்றைக்கி லஞ்சத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிற பேரே அன்பளிப்பு தான். எனவே தான் சட்ட மேதைகள் சொல்லுவாங்க, ஒருவர் அதிகாரத்திற்கும் ஆட்சி பொறுப்புக்கும் வந்த பிறகு மக்கள் தரக்கூடிய அன்பளிப்புகளை ஏற்பது ஹராம், மக்கள் தருகிற அன்பளிப்புகளை ஏற்பதும் லஞ்சம். ஏன்னா இந்த லஞ்சம், இந்த அன்பளிப்பு கொடுக்குறதே எதற்குன்னா ஒரு வேலையாக போனால் நம்மளே கவனிப்பார், இதுக்கு பேர் தான் லஞ்சம், இதுக்கு பேர் இது ஹராம், இது மார்க்கத்தில். ஆக அந்த சஹாபியை பெருமானார் அவர்கள் மிக வன்மையாக கண்டித்தாங்க. எனவே பொறுப்புகளை கேட்பதும் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அந்த பொறுப்பை ஏற்ற பிறகு அதில் தூய்மையாக செயல்படுவது ஒரு மிகப்பெரிய அமானிதம். சைதனா உமர் அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு இந்த போட்டிகளுக்காக வேட்பாளராக நிற்கக்கூடியவர்களெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். சைதுனா உமர் சொன்னாங்க, அவங்களுடைய ஆட்சி உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகள் வரைக்கும் பறந்துருந்துச்சு. சொன்னாங்க, ஈராக்கில் ஈராக்கில் ரோட்டில் செல்லக்கூடிய ஒரு ஒட்டகம், ஈராக்குடைய வீதியில் செல்கிற ஒரு ஒட்டகம், அந்த வீதியினுடைய மேடு வெள்ளத்தில் ஈராக்கில் செல்லக்கூடிய ஒரு கால்நடை தடுக்கி கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னால், மறுமையில் அல்லாஹ் அதை குறித்தும் என்னிடம் கேட்பான், இந்த கால்நடை சரியாக செல்லும் விதமாக நீ ஏன் பாதையை ஒழுங்குபடுத்தலைன்னு சொல்லி. ஈராக்கில் செல்லக்கூடிய ஒரு ஆடோ மாடோ அது பாதையில் கீழே விழுந்து விட்டால் கூட இந்த உமரிடம் அல்லாஹ் மறுமையில் கேட்பான், ஏன் பாதையை நீங்கள் சரி செய்யலை. அப்படியானால் நம்முடைய பாதைகள் மேடும் பள்ளமும் குள்ளும் குண்டும் குழியுமாக இருக்கிறது, இதில் ஒருத்தர் கால் தவறி கால் இடறி கீழே விழுறாருன்னு சொன்னால் அந்த வார்டு கவுன்சிலர் அல்லாட்ட இதுக்கு மறுமையில் பதில் சொல்லணும், அந்த ஊருடைய சேர்மன் அல்லாட்ட இதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா அந்த பாதையை சரி செய்வதற்காக தான் இந்த போட்டியில் வேட்பாளராக அவர் நிற்கிறார். இதையெல்லாம் நான் சரி செய்வேங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த பதவிக்கு அவர் நிற்கிறார். ஆக உமர் சொன்னாங்க, ஈராக்கில் ஒரு வாகனம் ஒரு கால்நடை கால் தடுக்கி விழுந்தால் கூட இந்த உமரிடம் மறுமையில் அல்லாஹ் கேட்பான், அந்த கால்நடை சரியாக போவதற்கு ஏன் பாதையை சரி செய்யலை. இந்த பொறுப்புக்கு பேர் தான் அமானிதம். இன்றைக்கு வேட்பாளராக நிற்கிறவங்களுக்கு இந்த பொறுப்புணர்வு இருக்கிறதா? இன்றைக்கு கடந்த 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்த தேர்தலில் நின்னாங்க அவங்க, பல பேர் இப்பயும் நிற்கிறாங்க. அவங்க உண்மையாக தங்களுடைய பொறுப்பை கடமையை ஆற்றியிருந்தா இப்போ ஓட்டு கேட்டு வர தேவையில்லை. மக்கள்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னால் போதும், நான் 5 வருஷம் என்ன செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், என்னுடைய சின்ன இது அப்படின்னு சொன்னால் போதும், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் சொல்ல தேவையில்லை, 5 வருஷம் நான் என்ன செஞ்சுருக்கிறேன் உங்களுக்கு தெரியும். இப்படி சொல்வதற்கு ஒரு நபர் தகுதி இருக்குதா? இன்றைக்கு இப்படி சொல்வதற்கு ஒரு நபருக்கு இந்த தகுதி இருக்கிறதா? ஆக உமர் சொன்னாங்க, இந்த பொறுப்பும் என்னுடையது. அதே போல தான் ஒரு முறை பைத்துல் மாலுடைய ஒரு ஒட்டகம் காணாமல் போயிடுச்சு. பைத்துல் மாலுடைய ஒட்டகம் ஒரு நாள் கடுமையான உச்சி வெயில், உச்சி வெயிலில் ஹஜ்ரத் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் சில சஹாபாக்களோடு பேசி கொண்டிருக்கிறான். பேசி கொண்டிருக்கும் போது தூரத்தில் யாரோ வருவது போன்ற ஒரு உருவம் தெரியுது. இப்போ உஸ்மான் பார்க்குறாங்க, இந்த உச்சி வெயில் நேரத்தில் யார் வர்றாங்கன்னு பார்த்தா பக்கத்தில் வர வர தெரியுது அந்த உருவம் யாருடைய உருவம், அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு உருவம். உடனே ஹஜ்ரத் உமர்கிட்ட போய் கேட்டாங்க, உஸ்மான் ரதியல்லாஹுவங்க இந்த வெயில் நேரத்தில் எங்கே போயிட்டு வர்றீங்கன்னு சொல்லி. அப்போ உமர் சொன்னாங்க, பைத்துல் மாலுடைய ஒரு ஒட்டகம் காணாமல் போயிடுச்சு, அதை தேடி நான் போனேன்னு சொல்லி. இப்போ உஸ்மான் சொன்னாங்க, அதை தேடுறதுக்கு நீங்கள் எதுக்காக போகணும், இந்த வெயில் நேரத்தில் எதுக்காக போகணும், கொஞ்சம் வெயில் குறைஞ்ச பிறகு யாரையாவது அனுப்பியிருக்கலாமேன்னு சொல்லி. உமர் சொன்னாங்க, மறுமையில் அல்லாஹ் ஏண்ட தானே கேட்பான், இந்த ஒட்டகம் எப்படி போச்சுங்கிற கேள்வி உங்களிடம் அல்ல, அல்லாஹ் என்னிடம்தான் கேட்பானே தவிர உங்கள்கிட்ட கேட்க மாட்டான், அதை கண்டுபிடித்து பைத்துல் மாலில் சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. அப்படியானால் இந்த வார்டு எலெக்ஷனில் நிற்கக்கூடியவர்கள் பஞ்சாயத்துக்கு ஒரு பணம் வருகிறது என்று சொன்னால், அந்த பணம் முறைதவறி போனது என்று சொன்னால், இந்த வேட்பாளராக நிற்கக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாட்ட பதில் சொல்லணும், இந்த ஊருக்கு வந்த பணம் அது முறையாக செலவிடப்பட்டதா, அது எந்த பணிகளுக்கு ஒதுக்கப்பட்டதோ அந்த பணிகளுக்கு செலவிடப்பட்டதா அல்லாட்ட இவங்க பதில் சொல்லணும். இதைத்தான் உமர் சொன்னாங்க, அது பைத்துல்மா அது பொது நிதி, அது இது காணாமல் போய்விட்டதுன்னு சொன்னால் மறுமையில் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டிய நானே தவிர நீங்கள் அல்லன்னு சொன்னாங்க. ஆக அன்பிற்குரியவர்களே, இது மகத்தான பொறுப்பு. பெருமானார் சொன்னாங்க, யார் மக்களுடைய பொறுப்பை ஏற்று அந்த பொறுப்பை நிறைவேற்றாமல் மோசடி செய்வாரோ மறுமையில் மிகப்பெரிய நம்பிக்கை துரோகக்காரர் அவர்தான். அல்லாஹாலா அவருக்கு என்ன செய்வான்னு சொன்னாங்க, லிகுல்லி ஹாதிரின் லிவா உன் யோமல் கையாமா, மறுமை நாளில் நம்பிக்கை துரோகம் செய்த ஒவ்வொருவருக்கும், இவன் நம்பிக்கை துரோகம் செய்தவன்கிறதுக்கு அடையாளமா அல்லாஹ் ஒரு கொடி அவன் உடம்புல நட்டிடுவான். யார் மக்களுடைய பொறுப்பை ஏற்று அது ஜனாதிபதியாக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கட்டும், மக்கள் பொறுப்பேற்று அந்த பொறுப்பை நிறைவேற்றாமல் யார் அநீதி இழைத்தானோ அவருடைய பிட்டத்தில் அவருடைய பின்பகுதியில் அல்லாஹ் ஒரு கொடியை நட்டிடுவான். எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க, அவருடைய பின்பகுதியில் அல்லாஹ் ஒரு கொடியை நட்டி மக்கள் பொறுப்பை ஏற்று அதில் அநீதி இழைத்தவன். பெருமானார் சொன்னாங்க, யார் பைத்துல் மாலுடைய பொறுப்பை ஏற்று அந்த நிதியிலே தவறாக நடந்து கொள்வாரோ அதிலே அநீதி இழைத்து விடுவாரோ அவர் மறுமையிலே ஒரு ஊசியாக இருந்தாலும் சரி, பைத்துல் மாலுடைய பொருளில் ஒரு ஊசியாக இருந்தாலும் சரி மறுமையில் அந்த ஊசியும் வரும். அப்போது என்னிடம் வந்து அகிசினி யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னாலும் லா அம்லிக்கு, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால் இந்த மக்கள் பொறுப்பு இதுவும் பெரிய அமானிதமே தவிர இது பதவி அல்ல, இது பதவி கிடையாது. ஒரு இமாம் அவர்கள் சொன்னாங்க, யார் மக்களுக்கு பொறுப்பேற்கிறாரோ அவர் உண்மையிலுமே அஜீர், அவர் கூலி தொழிலாளி, மக்களுக்கு வேலை செய்ய வேண்டிய தொழிலாளியை தவிர இது பதவி அல்ல. ஆனால் இன்னைக்கு இந்த இதெல்லாம் பதவி நினைச்சதுனால தான் பல லட்சங்கள் செலவு செய்யப்படுது இந்த பதவியை பெறுவதற்காக. தான் அனுபவிச்சா பத்தாதுன்னு வாரிசுகளும் களத்தில் குதிக்கிறாங்க, கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரை எல்லா மட்டத்திலும் வாரிசு அரசியல். ஏன் தான் அனுபவிச்சது பத்தாது? பெருமானார் சொன்னாங்க, மனிதன் அனுபவிக்கக்கூடிய சுகங்களில் மிகப்பெரிய சுகம் பதவி சுகம். அதனால தான் தன்னோடு முடிகிறது இல்லை, அடுத்து வாரிசுக்கும் நரகத்துக்கு அதை கொண்டு போகணும் இல்லையா. அதுக்காக செய்தன உமர் அவர்கள் ஒஃபாத் ஆகிற நேரம் அடுத்த ஹலீஃபா யாருங்கிற சர்ச்சை. எல்லாரும் சொன்னாங்க, உமர்கிட்ட வந்து நீங்கள் மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தீங்க, உங்களுக்கு பின்னால் உங்களுடைய மகன் இப்னு உமர் இருக்கிறாங்க. பெருமானாரே சொல்லியிருக்கிறாங்க, அப்துல்லா ரஜுலுன் சாலிஹ், இப்னு உமரை பற்றி நல்ல மனிதன் சொன்னாங்க, உங்களுக்கு பிறகு உங்கள் மகன் ஆக்கிட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. உமர் சொன்னாங்க, நாளை மறுமையிலே இந்த உமருடைய குடும்பத்தின் சார்பாக அல்லாஹுக்கு முன்னால் இன்னொரு குற்றவாளியை நிறுத்த நான் விரும்பவில்லை. மறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால் உமரை தவிர வேற யாரையும் குற்றவாளியாக நிறுத்த நான் விரும்பவில்லை. நானே இந்த மக்களுக்கு பொறுப்பேற்று நான் செய்த தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்லப் போகிறேனோ என்று அஞ்சு கொண்டிருக்கிறேன். எனவே அன்பிற்குரியவர்களே, யாரெல்லாம் இந்த உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளர்களாக நிற்கிறாங்களோ, இது அசல பதவி இல்லை, இது பதவி கிடையாது, இது மக்களுக்கு செய்ய வேண்டிய, மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணி. இந்த பணியை செய்ய யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவர்கள் நிற்கலாம். உடல் தகுதியும் இருக்க வேண்டும், பொது அறிவும் இருக்க வேண்டும், மக்களுக்கு பணியாற்ற வேண்டிய உள்ளமும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த பதவி அதிகாரத்திற்கு வர வேண்டியவர்களை தவிர, தகுதியற்றவர்கள் பதவிக்கு வந்தால் பெருமானார் சொன்னார்கள், ஃபந்ததுரி சா, கியாமத்தை எதிர்பாருங்கள் என்று சொன்னாங்க. ஆக இப்படி எல்லா விஷயத்திலும் அமானிதம், இந்த அமானிதத்தை பேணி நடக்கும்படி பெருமானார் சொன்னாங்க. லா ஈமான லிமன் லா அமானத லஹு, யாரிடம் அமானிதம் இல்லையோ அவரிடம் ஈமான் இல்லை என்று சொன்னார்கள். எல்லாம் அல்ல, அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்திலும் எந்த அமானிதத்தை பேணி நாம் நடக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அதை முழுமையாக பேணி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.